சென்றை நவம்பர் 2013 இதழில் எழுத்தாளர் சிறுகதையில் தமிழ் மகன் அவர்களின் அது இது என்னும் சிறுகதை. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் பளிச்சென்று தெரிகின்ற மாதிரி வெங்கடேஸ்வரா என்ஜினியரிங் காலேஜ் என்று ஆங்கிலத்தில் பித்தளை போர்டு வைத்திருந்தார்கள். கல்லூரியின் முகப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை இங்கே படிப்பதை விரும்ப தூண்டுவதாக இருந்தது அது. சில பெற்றோர்களும் கூட தாங்கள் மாணவர்களாக மாறிவிடுவதற்கு ஆசைப்படுமாறு இருந்தது. கந்தசாமிக்கு நிச்சயமாக இல்லை. பையனை படிக்க வைக்கவே பணம் போதுமானதாக இல்லை. அந்த ஆசையை யோசிக்க கூட வசதி இல்லை. அப்ளிகேஷன் எவ்வளவு சார் என்றார் கந்தசாமி. கவுண்டர் வழியாக பணம் வாங்குபவரின் வழுக்கத்தலை மட்டும்தான் தெரிந்தது. போர்டில் எழுதியிருக்கு பாருங்க, 1000 ரூபாய். கையில் அவ்வளவு பணம் இல்லாமல் போய் அவமானம் ஏற்பட்டு விடுமோ என ஒரு கணம் பயந்து போனார். கையில் என்னமோ 1200 ரூபாய் இருக்கத்தான் செய்தது. அவசரமாக எடுத்து கொடுத்தார். அப்ளிகேஷனுக்கா 1000 ரூபாய்? பதில் வேண்டிய கேள்வியாக ஆரம்பித்து தனக்கு தானே முழுகிக் கொண்டார். தவறாக எதையாவது வாங்கிவிடப் போகிறோம் என்று தடுமாற்றம் கந்தசாமிக்கு. எலக்ட்ரானிக்ஸ்க்கு தானே என்று உறுதிப்படுத்திக் கொண்டார். எல்லா சப்ஜெக்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். எங்கே மாற்றி வாங்கி சென்று வீணாகி விடுமோ என்று கடைசி நிமிடத்தில் சுதாரித்து கேட்டுவிட்டது அவரை அவரே மெச்சிக்கொண்டார். அப்ளிகேஷன் இந்த விலையா? அந்த காலத்தில் என் மொத்த கல்லூரி படிப்புக்குமே இவ்வளவு ஆகவில்லையே என்று அவர் யாரிடமும் சொல்லுவதில்லை. அந்த மாதிரி பேச்சுக்களை இக்கால பிள்ளைகளோ மனைவிகளோ கூட ரசிப்பதில்லை. சொல்ல போனால் எரிச்சல் ஏற்பட்டு சீறி விழுகிறார்கள். சார், அப்ளிகேஷன் வாங்குறது பெருசு இல்ல, இப்பவே சீட்டு புக் பண்ணி வைக்கணும். எலக்ட்ரானிக் சீட்டு ரொம்ப கம்மி. ஏற்கனவே 36 பேர் புக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில கிடைக்கும்னு நம்பிக்கை இருந்தா விட்டுடுங்க. புக் பண்றதுக்கு எவ்வளோங்க? 50. இன்னொரு 50 ரூபாயை எடுத்து கொடுத்தார். இந்த 50 ரூபாயை கவுண்டரில் இருந்தவர் கள்ள நோட்டு போல இப்படியும் அப்படியும் பார்த்து விட்டு 50,000 சார் என பட்டன சப்தம் எழுப்பி வெளிப்பக்கமாக வைத்தார். எரிச்சல் அடைந்து விட்டார் கவுண்டரில் இருந்தவர். கந்தசாமிக்கு 50,000 என்று இன்னொரு முறை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவருக்கு அது மேலும் எரிச்சல் ஏற்படுத்திவிடும் என்று தோன்றியதால் சற்று தள்ளி வந்து தயங்கி நின்றார். என்னைக்குள்ள புக் பண்ணணுங்க என்றார். விருப்பம் இருந்தால் பதில் சொல்லுங்கள் என்று துணியில் தான் கேட்டார். 36 பேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேனே. அவர் சொல்கிற ஒவ்வொரு தகவலும் மிக முக்கியமானவையாகவும் இரண்டாவது முறை சொல்ல முடியாத தங்க வார்த்தையாகவும் ஒரு கர்வம் இருந்தது. பையன் சேர்ந்தால் இந்த கல்லூரியில் தான் சேருவேன் என்று கூறியிருந்தான். 3வது ஆண்டு முடிப்பதற்குள்ளாகவே வேலை நிச்சயம் என்றான். அவனுடைய நண்பன் ஒருவனின் அண்ணன் இந்த கல்லூரியில் படித்து அமெரிக்காவில் வேலையில் சேர்ந்து அங்கு அவன் செலவு போக மீதி 1 லட்சம் ரூபாய் மாதம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறானாம். பேங்கில் கடைசி கடைசியாக 50,000 ரூபாய் இருந்தது. ஆனால் இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பேங்குக்கு போய் வருவதற்குள் சீட் காலியாகிவிடுமே. அதுவும் இல்லாமல் இனிமேல் போய் வருவதென்றால் பேங்க் மூடி விடுவானே. அட, இந்த யோசனை இவ்வளவு நேரமாக வராமல் போய்விட்டதே. ஆத்திர அவசரத்துக்கு பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் கார்டு வாங்கி வைத்திருந்தார் கந்தசாமி. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான ஆத்திர அவசரம் எதுவும் அவருக்கு ஏற்பட்டதில்லை. சார், இதை வச்சு கட்ட முடியுமா? காசாளர் கார்டை வாங்கி பார்த்து விட்டு 50,000 இருக்கா பேங்க்ல என்றார். ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி, உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இங்கே இடம் கிடைச்சா ஃபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம், போதுமா? இங்கேயே இடம் கிடைத்து விட்டால் எல்லாமே திருப்திகரமாக அமைந்துவிடும். சரக்கென்று ரசீதை கிழித்து கையில் கொடுத்தான். கல்லூரி பொட்டல் காட்டில் அமைந்திருந்தது. எப்பாடுபட்டாவது கல்லூரிக்குள் வந்து விழுந்து விட்டால் அங்கே சரள வசதியும் அனுபவிக்கலாம். மினி தியேட்டர், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், நீச்சல் குளம், இன்டர்நெட் எல்லாம் வைத்திருந்தார்கள். கல்லூரியில் சேரிறவரை இப்படி 2 பஸ் பிடித்து 2 கிலோமீட்டர் நடந்துதான் கல்லூரியை அடைய வேண்டியிருக்கும். அதன் பிறகு பிரமாதமான பஸ் உண்டு. வீட்டருகே வந்து கூட்டிச் செல்வார்கள். பஸ்ஸுக்கு தனிச்சார்ஜ் கொள்ளைதான். ஆனால் பணம் இருக்கிறவர்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வசந்த கால தூண்டில் விளையாட்டு. என்ஜினியர் மாப்பிள்ளை என்னவோ, நம்ம சுந்தரம் அப்படி ஒரு என்ஜினியர் மாப்பிள்ளை ஆகிவிட்டால் போதும். ஏன், இன்ஜினியர் ஆகிவிட்டாலே போதும். ஒரு தகப்பனாக தனக்கான பொறுப்பை மிகச் சரியான நேரத்தில் மிக கவனமாக நிலைநாட்டிய பெருமை இருந்தது. பையனுக்கு கல்லூரியில் விண்ணப்பம் தான் வாங்குவதற்கு கிளம்பினார். ஆனால் கல்லூரியில் இடமே கிடைக்க எல்லா ஏற்பாடும் முடித்துவிட்டோம் என்ற திருப்தி. பையன் வந்தா சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லு, இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருந்தான் என்று மீனாட்சியிடம் பெருமிதமாகவும் திருப்தியாகவும் கூறினார். என்னவோ இவ்வளவு செலவு செய்யறோம், நல்லா படிச்சா சரி. இது மீனாட்சியின் எதிர்வினை. மத்தியானம் 3 மணிக்கு மேல் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணெழுந்த நேரத்தில் சுந்தரின் குரல் கேட்டது. யாரு வெங்கடேஸ்வரர் அப்ளிகேஷன் வாங்க சொன்னது? ஏதோ பெரிய தவறு நடந்திருப்பது உரைத்தது கண்ணை கசக்கிக் கொண்டு. வெங்கடேஸ்வரா காலேஜில தான்ப்பா வாங்கினேன் என்றார் கந்தசாமி. அதான் ஏன் அங்க வாங்கினீங்கன்னு தான் கேக்குறேன். ஏன் பையன் காலையில் ஒரு மாதிரியும் மாலையில் ஒரு மாதிரியும் பேசுகிறான் என்று சந்தேகமாகி விட்டது. நீதானே ராஜா அங்க வாங்கிட்டு வர சொன்ன? நான் சொன்னது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ். வெங்கடேஸ்வரா காலேஜை தாண்டி உள்ளே போகணும். இது வேஸ்ட் காலேஜ், நான் போக மாட்டேன். சீட் புக் பண்ணணும்னு 50,000 வேற கட்டிட்டம்பா. அலட்சியமும் திகைப்பும் என்ன அவசரம் என்பதுமாக ஒரு பார்வை பார்த்தான் சுந்தர். அங்க சேர்றதுக்கு நான் எரும மாடு வாங்கி மேய்க்கலாம். போன வருஷம் முழுசும் ஸ்ட்ரைக், மேனேஜ்மெண்ட்ல ஏகப்பட்ட ஊழல். இடம் ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டினதுக்காக பின்னாடி 4 பில்டிங்கை இடிச்சு தள்ளிட்டாங்க. லேப் வசதி இல்லாம அதுல போச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யறதுக்கு என்னப்பா? அங்க ஒரே பேர்ல 2 காலேஜ் இருக்கணும்னு அவனுக்கு தெரியும்பா. அப்பாவை பார்க்க சுந்தரிக்கே பாவமாக இருந்தது. எல்லா காலேஜும் ஒண்ணுதான், அதே புக்கு தான், அதே நோட்டு தான். படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிச்சிடுவான் என்று அம்மா 2 பேருக்கும் பொதுவாக ஒரு தீர்வு சொன்னாள். காலேஜே இடிச்சு போட்டுட்டு ஸ்ட்ரைக்ல எடுக்குங்கிறான், என்னமோ புரியாம பேசுறிய. காரணம் இல்லாமல் அம்மாவை சமையல் கிட்டக்கு துரத்தினார் அப்பா. திருப்பி கேட்டா தந்துருவானா? நம்பிக்கையே இல்லாமல் பையனிடம் கேட்டார் கந்தசாமி. ஞான வாயில போன கரும்பு தான். சுந்தருக்கு தன் வேறு வாசல்களை அப்பா அடைத்து விட்டாரே என்ற இயலாமையும், இனி கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைத்து வெளிநாட்டுக்கு போவதென்பது முடியாது என்றும் கவலை ஆக்கிரமித்துக் கொண்டது. சட்டையை மறுபடி மாட்டிக்கொண்டு நண்பர்களை பார்க்க புறப்பட்டான். கந்தசாமி கண்ணை மூடி தியானித்து அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை என்று மனதுக்குள் பிரார்த்தித்தார். லூகாஸில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அன்று நண்பர்கள் டாக்ஸியில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு விட்டு சென்ற போது இதே மாதிரி ஒரு வெறுமையும் ஆறுதல் தேவையும் கந்தசாமிக்கு ஏற்பட்டது. பயமெனுமோ குடும்பாவி பயலே, நீ இது கேள், பற்றவென்றனை விடுத்து பனிக்கடல் வீழ்ந்தொழிப்பாய். காலையிலே போய் காசாளர் கவுண்டரில் நின்று விட்டார் கந்தசாமி. 10:00 கவுண்டரை திறந்த காசாளர் சந்து வழியாக பார்த்து நட்பு புன்னகை புரிந்தார். பையன் வேற காலேஜில் சேரணும்னு நினைக்கிறான். புக்கிங் கட்டின பணத்தை திருப்பி தந்துட்டீங்கன்னா புண்ணியமா போயிடும். அவன் கம்ப்யூட்டரில் கடையில் ஆட்டுக்கறி 1/2 கிலோ கேட்டது மாதிரி ஒன்றும் புரியாமல் பார்த்தான். அதெல்லாம் தரமாட்டாங்க, காலையில வந்து பம்பு பண்ணாதீங்க. அப்ளிகேஷனுக்கு கொடுத்த 1000 ரூபா கூட வேண்டாங்க. எனக்கு வெளியூருக்கு மாத்தலாயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, நான் எப்படி இங்க சேர்க்கறது? தரமாட்டாங்க, உங்ககிட்ட கொடுத்த பில்லிலேயே போட்டிருக்கு பாருங்க. வாங்கியே தீரணும்னு நினைச்சா ஆபீஸ் ரூம்ல போய் கேட்டு பாருங்க, அது தலைவலியை திருப்பி விடும் பாணி. காரணம் இல்லாமல் ஏடிஎம் கார்டை எடுத்து பார்த்தார். நேற்று ஒரு மிஷினில் வைத்து ஒரு இழுப்பு இழுத்து 50,000 எடுத்துக்கொண்டது ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஒரு இழுப்பு இழுத்து கொடுத்த பணத்தை நம்மிடமே இழுத்துக் கொள்ள முடியுமா என்று யோசித்தார். பேங்கில் அதற்கு வசதி இருக்குமா என்று நம்பிக்கையில்லாத எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அடங்கியது. அலுவலக அறையில் 5 பெண்களும் 3 பெண்களும் தீவிரமாக கம்ப்யூட்டரில் மூழ்கியிருந்தனர். கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி இருந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து விஷயத்தை சொன்னார் கந்தசாமி. இந்த மாதிரி விஷயத்தை முதன் முதலாக வாழ்க்கையில் எதிர்கொள்கிற தோரணையில் நீங்க எங்க போய் முறையிட்டாலும் பணத்தை திருப்பி தரமாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் ரூல் சார் என்றாள். மற்ற 7 பேரும் கந்தசாமியை அதிசயமாக பார்த்தனர். அதில் ஒருவர், சீட் புக்கிங் பொறுத்துதான் நாங்க எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு முடிவு செய்வோம். இப்படி ஒவ்வொருத்தரும் புக் பண்ணிக்கிட்டும் கேன்சல் பண்ணிக்கிட்டும் இருந்தா காலேஜ் ரன் பண்ண முடியுமா? நியாயத்தை சொல்லுங்க. என் நியாயத்தையும் பாருங்க. என்ன நியாயம் சொல்லுங்க? பையன் வேற காலேஜில் சேரணும்னு சொல்றான். பசங்களுக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். இல்ல சார், அவன் வேற கோர்ஸ் சேரணும்னு நினைக்கிறான். அதான், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நேற்று வந்து சீட்டு கேப்பீங்க, இன்னைக்கு மனசு மாறுவீங்க. இது என்ன காலேஜா, கட் பீஸ் கிடையா? வேற கலர் மாத்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அது கூட சரிதான். வேற டிபார்ட்மெண்ட் மாத்திக்கணும்னா கூட சொல்லுங்க, மேலிடத்தில் பேசி மாத்தி தர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரூபாயை திருப்பி தர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிடுங்க சார். வயசுல பெரியவரா இருக்கீங்க, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஓனர் எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டு பார்க்கிறேன். பொறுமை இழந்தவன் மாதிரி ஒருவன் ஆவேசமாக எழுந்தான். ஓனர் தானே வேணும், மெல்பர்ன் போங்க, அங்கதான் இன்னும் 10 நாளைக்கு இருப்பாரு என்றான். எங்க இருக்கு மெல்பர்ன் என்று கேட்க நினைத்தவர், அது பக்கத்து ஊர் பெயர் மாதிரி தெரியாதவா? 10 நாள் கழிச்சு தான் வருவாரா என்றார் தன் அடக்க உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக. தன்னை சண்டை போட வந்தவராக நினைக்க வேண்டாம் என்பதை தன் உடற்பணிவு மூலமாகவும் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். பணத்தோடு வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். மன ரீதியாகவும் அது பெரிய சுதந்திரத்தை தரும் என்று நினைத்தார். அவர் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாத போதும், சரிங்க, 10 நாள் கழிச்சு வந்து பார்க்கிறேன். யாரும் இதற்கு செவி சாய்க்கவில்லை. பதில் சொல்லுவான் போல தெரிந்தவர் வெளியே நிறைந்த செக்யூரிட்டி மட்டும்தான். இந்த காலேஜ் ஓனர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? செக்யூரிட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து விட்டு, முன்னாடி மினிஸ்டரா இருந்தாரே உமாபதி, அவரோட காலேஜுங்க இது, அவருடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ற போது, அதெல்லாம் தெரியாதுப்பா, போ என்றவனிடம் கந்தசாமி வலிந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லி முடித்தார். 50,000 ரூபாய் என்பதன் அர்த்தமும் வலியும் தெரிந்தவனாயிருந்தான் அவன். முகவையை சொன்னான். பேசாம கால விழுந்துடுங்க, அவனுக்கு என்ன 50,000 பிஸ்கோத்து மாதிரி, நம்ம கஷ்டத்துக்கு மேல ஒரு 50,000 போட்டு கூட தரலாம், அவ்வளோ ரூபாய் இருக்கு, மனசு இருக்கணுமே என்று ஆறுதலும் உபாயமும் சொன்னான்.
வெயில் உருக்கியது. தார் சாலை, மனிதர்கள் மனசுகள் எல்லாம் தான் உச்சி வெயில் நேரத்தில் உருகின. 2 பஸ் பிடித்து ஜன நெருக்கடியை கசகசப்பாகி டிநகர் வந்து சேர்ந்தார். சோர்வாகவும் சற்று தள்ளாட்டமாகவும் இருந்தது. எப்படியும் பணத்தை திரும்ப பெற்றுவிட வேண்டும் என்பதில் தீவிரம் மட்டும் அவருக்கு அதிகமாகிக் கொண்டிருந்தது. டிநகரில் வீட்டை கண்டுபிடித்து அங்கிருக்கும் செக்யூரிட்டியிடம் மாரடித்து விஷயத்தை சொன்ன போது, ஒரு வழியாக அங்கிருக்கும் அலுவலகத்தில் ஒருவனை சந்திக்க அனுமதி கிடைத்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று அவன் காலிலும் ஒரு முறை விழுந்து வைத்தார் கந்தசாமி. படாத பாடுபட்டு சம்பாதிச்ச பணம்யா, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கட்டித்தையா, உணர்ச்சி பூர்வமாக நடித்து பணத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்றுதான் அப்படி பேசினார். ஆனால் தொடர்ந்து அவரால் நடிக்க முடியவில்லை. நிஜமாகவே அழ ஆரம்பித்து விட்டார். படபடப்பாக இருந்தது. உட்கார வைத்து குடிக்க தண்ணீர் கொடுத்தான். பெரியவரே, பணம் திருப்பி தரணும்னா போர்டு மீட்டிங்ல வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. இவர் மட்டுமே ஓனர் கிடையாது, மொத்தம் 8 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டாதான் பணத்தை தர முடியும், புரிஞ்சுதா? சட்டத்தையும் நியாயத்தையும் கலந்து அவருக்கு பதில் சொன்னான் அவன். நீங்க மனசு வச்சா வாங்கி தந்துடுவீங்க, ஒரு 10,000 எடுத்துக்கிட்டு மீறிய கொடுத்தா கூட போதுங்க. பெரியவரே, அதான் சொல்லிட்டேன்ல, லஞ்சம் குடிக்கிறியா? எனக்கு லஞ்சம் இல்லீங்க, டொனேஷனா எடுத்துக்கங்க காலேஜுக்கு. சரி, லெட்டர் எழுதி கொடுங்க, பில் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிடுங்க. ஐயா வெளியூர் போயிருக்காரு, வந்தா சொல்றேன். பையனை இந்த கல்லூரியிலேயே படிதா என்று கட்டாயப்படுத்தி சொல்லிவிட்டால் என்ன? எதற்கு இந்த ரோதனை? மீனாட்சி சொன்னது மாதிரி படிக்கிற பையன் எந்த காலேஜில் படித்தாலும் மார்க் எடுத்தா வேலை கிடைத்துட போகுது என்று யோசித்து பார்த்தார். இப்படி பணத்துக்காக அலைகிறவர்களிடம் சரஸ்வதி எப்படி இருப்பாள் என்றும் மறுபடி மனதை மாற்றிக்கொண்டார். தெருமுனையில் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு மறுபடி அமைச்சர் வீட்டுக்கு வந்தபோது, செக்யூரிட்டி நான் கொடுத்து விடுகிறேன் என்று வாங்கி வைத்துக் கொண்டான். மறுபடி எப்ப வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளாமல் வந்துவிட்டோமே என்று இருந்தது. உள்ளே போய் மறுபடி கேட்க முடியாது என அவரும் தீர்மானமாக திறந்து வைத்திருந்ததால் அந்த கேள்வியை செக்யூரிட்டியிடமே கேட்டுக் கொண்டார். வீட்டிலேயே இருக்கும் மந்திரியின் கட்சியைச் சேர்ந்த வட்ட செயலாளரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைத்தார். 5,000 கொடுக்கிறேன் என்றால் ஒருவேளை முடித்து தருவான். பாதி பணம் திரும்பி வந்தால் கூட மீதி நகை நட்டை விட்டு அவன் விரும்புகிற காலேஜில் சேர்த்து விடலாம். பாதி பணத்தை திருப்பி தந்தால் போதும் என்று சொல்லிவிடலாம். அப்பா அப்ளிகேஷன் வாங்கின காலேஜில் தான் சேர்ந்திரேன்பா என்று சுந்தருக்கு நிறைய பேர் அறிவுரை சொன்னார்கள். அவன் தலையில எந்த காலேஜின் எழுதியிருக்கோ அதுதான் கிடைக்கும் என்றும் விளக்கங்கள் கிடைத்தன. பெரியவங்க அவனுக்கு கெட்டது செஞ்சிட மாட்டாங்கப்பா, எது செஞ்சாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும். இவ்வளவு நாள் வளர்த்தவங்களுக்கு உன்னை எந்த காலேஜில் சேர்க்கணும்னு தெரியாதா என்றார் சுந்தரிடம் மீனாட்சியின் அண்ணன். தவறு செய்துவிட்ட மாதிரி அவர் முன்னால் சுந்தர் தலைக்கவிழ்ந்து அமைதியாக இருந்ததை பார்த்தபோது கந்தசாமிக்கு குற்ற உணர்வாக இருந்தது.